ஓம் சாந்தி. 26/5/2026 காலை முரளி, பாப்தாதா மதுபன். பாபா சொல்கின்றார், இனிமையான குழந்தைகளே, சுயம் பகவான் நமக்கு டீச்சராகி படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார். நாம் அவரிடமிருந்து ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம், பிரஜா யோகம் அல்ல என்ற குஷியில் எப்பொழுதும் இருங்கள். கேள்வி: இந்த படிப்பின் சிறப்பம்சம் எது? நீங்கள் எதுவரை முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: இந்த படிப்பை யார் நீண்ட காலமாக படித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை காட்டிலும் புதிய குழந்தைகள் வேகமாக செல்கின்றனர். இதுவும் ஒரு சிறப்பம்சமாகும். அதாவது, 3 மாத கூர்மையான புத்தியுடைய தீவிர முயற்சி செய்யும் புதிய குழந்தைகள் பழையவர்களை காட்டிலும் முன்னால் செல்ல முடியும். நீங்கள் முயற்சி எதுவரை செய்ய வேண்டும் என்றால், எதுவரை முழுமையாக பாஸ் ஆகவில்லையோ, எதுவரை கர்மாதீத நிலையை அடையவில்லையோ, எதுவரை அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிக்கவில்லையோ அதுவரை. ஓம் சாந்தி. குழந்தைகள் எங்கு அமர்ந்திருக்கிறீர்கள்? எல்லையற்ற தந்தையின் பள்ளியில். மிகவும் உயர்ந்த போதை இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு. எந்த குழந்தைகளுக்கு? எல்லையற்ற தந்தையினுடைய குழந்தைகளுக்கு, அதாவது ஆன்மீக குழந்தைகளுக்கு. பாபா ஆத்மாக்களுக்குத்தான் படிப்பிக்கின்றார். குஜராத்திகளுக்கோ மராட்டிகளுக்கோ படிப்பிப்பதில்லை. அதுவோ பெயர் உருவமாகிவிட்டது. பாபா ஆத்மாக்களுக்குத்தான் படிப்பிக்கின்றார். குழந்தைகள், நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள், யாரை பகவான் என்று சொல்கிறோமோ, அதாவது எல்லையற்ற தந்தை, அவர்தான் நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். பகவானுடைய வாக்கியமும் உள்ளது கண்டிப்பாக. ஆனால் பகவான் என்று யாரை சொல்கிறோம், இதை புரிந்து கொள்ளவில்லை. சொல்லவும் செய்கின்றனர் சிவபரமாத்மாய நமக என்று. பரமாத்மாவோ ஒருவர்தான். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த நிராகாரர். உங்களுக்கு ஸ்ரீகிருஷ்ண பகவான் படிப்பு சொல்லித் தருவதில்லை, அவர் படிப்பித்ததும் இல்லை. நீங்கள் தெரிந்துள்ளீர்கள், ஆத்மாக்களாகிய நமக்கு பாபா படிப்பு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். பகவானோ நிராகார்தான் ஆகிவிட்டார் அல்லவா? சிவனுடைய கோவிலுக்கு செல்கின்றனர், அவருக்கு பூஜையும் செய்கின்றனர். அப்பொழுது கண்டிப்பாக ஏதேனும் ஒரு பொருள் இருக்கிறது அல்லவா? பெயர் உருவத்திலிருந்து தனிப்பட்ட பொருள் ஏதாவது இருக்குமா? இதுவும் இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். முழு உலகத்திலும் யாருமே தெரிந்திருக்கவில்லை. நீங்களும் இப்பொழுதுதான் தெரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறீர்கள். நீண்ட காலமாக தெரிந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்கள் காலமாக வருபவர்களை காட்டிலும் புதியவர்கள் வேகமாக செல்ல முடியாது என்பதும் அல்ல. இதுவும் சிறப்பம்சமாகும். 3 மாத புதிய குழந்தைகள் கூட மிகவும் கூர்மையாக இருக்கின்றனர். சொல்கின்றனர், பாபா, இந்த ஆத்மாவுடைய புத்தி மிகவும் கூர்மையாக இருக்கிறது. புதியவர்கள் எப்பொழுது கேட்கின்றார்களோ அப்பொழுது மிகவும் மெய்சிலிர்த்து போகின்றனர். அனைவரும் காட்லி ஸ்டூடண்ட் தான். நிராகார பாபா ஞானத்தின் கடல் படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். பகவானுடைய வாக்கியம் என்று பாடப்பட்டு இருக்கிறது. ஆனால் எப்பொழுது? அதை மறந்துவிட்டனர். சிலருக்கு தன்னுடைய தந்தையே ஆசிரியராக படிப்பு சொல்லிக் கொடுக்கின்றனர் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஆனால் அவர்கள் ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் படிப்பிப்பார்கள். மற்றொரு சப்ஜெக்டிற்காக வேறொரு டீச்சர் படிப்பிப்பார். இங்கோ பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் டீச்சர் ஆவார். இது வண்டர்ஃபுல்லான விஷயமாகும். சிவ பாபா நமக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்ற நிச்சயம் நிறைய குழந்தைகளுக்கு இருக்கின்றது. ஸ்ரீகிருஷ்ணரை பாபா என்று சொல்ல முடியாது. ஸ்ரீகிருஷ்ணருக்கு டீச்சர், குரு என்றும் சொல்ல முடியாது. இவரோ பிராக்டிக்கலாக படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் விதவிதமான மாணவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். பாபா டீச்சர், படிப்பிக்கின்றார். எதுவரை நாம் பாஸ் ஆகின்றோமோ அதுவரை படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். கர்மாதீத நிலையை அடையும் வரை முயற்சி செய்ய வேண்டும். கர்மத்தின் கணக்கு வழக்குகளிலிருந்து விடுபட வேண்டும். உங்களுக்குள் மிகவும் குஷி இருக்க வேண்டும். அதாவது, பாபா நம்மை அப்படிப்பட்ட உலகத்திற்கு அழைத்துச் செல்கின்றார், அங்கு குழந்தைகள் அமர்ந்திருக்கிறீர்கள், பரந்தாம் நிவாசி பாபா வந்து நமக்கு படிப்பு சொல்லித் தருகிறார் என்று நினைப்பது போன்று வேறு எந்த பள்ளியிலும் எதுவும் இல்லை. இப்போது நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் நம்முடைய எல்லையற்ற தந்தை நமக்கு படிப்பு சொல்வதற்காக வந்திருக்கிறார் என புரிந்து கொள்கிறீர்கள். எனவே உள்ளுக்குள் மிகவும் குஷி இருக்க வேண்டும். பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். இது பிரஜையாவதற்கான யோகம் கிடையாது, இது ராஜயோகம் ஆகும். இந்த நினைவினால்தான் குழந்தைகளுக்கு குஷியின் அளவு அதிகரிக்க வேண்டும். எவ்வளவு பெரிய தேர்வு! நீங்கள் எவ்வளவு சாதாரணமாக அமர்ந்திருக்கிறீர்கள்! முஸ்லிம்கள் குழந்தைகளை ஜமு காலத்தில் அமர வைத்து படிக்க வைக்கிறார்கள். நீங்கள் நம்பிக்கையோடு இங்கு வருகிறீர்கள், இப்பொழுது பாபாவிற்கு முன்பு அமர்கிறீர்கள். நான் ஞானக்கடல் என பாபாவும் கூறுகின்றார். நான் கல்ப கல்பமாக வந்து ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். கிருஷ்ணரின் 84 பிறவிகள் என்றாலும் பிரம்மாவின் 84 பிறவிகள் என்றாலும் விஷயம் ஒன்றுதான். பிரம்மாதான் கிருஷ்ணராகிறார். இதை புத்தியில் நன்கு உறுதியாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பாபாவுடன் மிகவும் அன்பாக இருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் அந்த தந்தையின் குழந்தைகளாவும். பரம்பிதா பரமாத்மா வந்து நம்மை படிக்க வைக்கின்றார். கிருஷ்ணர் இவ்வாறு செய்ய முடியாது. இவ்வாறு கிருஷ்ணர் படிக்க வைத்திருக்க முடியாது. கிரீடம் போன்றவைகளை இறக்கி வைத்துவிட்டு வந்திருக்கலாம். இப்பொழுது படிக்க வைப்பவர் முதியவராக இருக்க வேண்டும். நான் வயதான உடலில் இருக்கிறேன், இது நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது என்று பாபா கூறுகிறார். சிவபாபா பிரம்மா மூலமாகத்தான் படிக்க வைக்கிறார். பரம்பிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்கிறார் என்கிறார்கள். இப்போது பிரம்மா எங்கிருந்து வந்தார்? இதை புரிந்து கொள்ளவில்லை. பாபா அமர்ந்து அடிக்கடி குழந்தைகளை விழித்தெழச் செய்கிறார். பிறகு மாயை தூங்க வைத்து விடுகிறது. இப்பொழுது நீங்கள் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். நான் உங்களுடைய ஆன்மீக தந்தை என புரிந்து கொண்டீர்கள், என்னை அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? பரம்பிதா பரமாத்மா ஞானக்கடல், பதித்த பாவனர், துக்கத்தை நீக்கி சுகமளிப்பவர் என பாடுகிறார்கள். கிருஷ்ணரை ஒருபோதும் இவ்வாறு சொல்ல முடியாது. அனைவரையும் ஒன்று சேர்த்து படிக்க வைக்க முடியாது. மதுபனில் முரளி நடக்கிறது, அது பிறகு அனைத்து சென்டர்களுக்கும் செல்கிறது. இப்போது நீங்கள் எதிரில் இருக்கிறீர்கள். போன கல்பத்தில் கூட பாபா இவ்வாறு படிக்க வைத்தார் என அறிகிறீர்கள். இதுவே கடந்து போன அதே நேரமாகும். இப்போது மீண்டும் அது நிகழ்கிறது. பக்தி மார்க்கத்தின் விஷயங்களை இப்போது விட்டுவிட வேண்டும். இப்போது உங்களுக்கு ஞானத்தின் மீது அன்பு, படிக்க வைப்பவர் மீது அன்பு இருக்கிறது. சிலர் ஆசிரியரிடம் படிக்கும் போது அவர்களுக்கு பரிசு கொடுக்கிறார்கள். இந்த தந்தையோ அவரே பரிசளிக்கிறார். இங்கே வந்த குழந்தைகளை பார்க்கிறார். இவர்கள் நம்முடைய குழந்தைகள். குழந்தைகள் அனைவரும் 84 பிறவிகள் எடுப்பதில்லை. அதுவும் குழந்தைகளுக்கான ஞானமாகும். ஒரு சிலர் ஒரு பிறவிலேயே கூட சுகதுக்கத்தை அனுபவித்து கடந்து விடுகிறார்கள். இப்போது நீங்கள் இந்த விஷயங்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டீர்கள். இது மனித வம்சத்தின் குலமாகும். முதல் நம்பரில் பிரம்மா சரஸ்வதி, ஆதிதேவ் ஆதிதேவி, பிறகு பல தர்மங்கள் உருவாகிக் கொண்டே போகிறது. அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் விதையாவார். மற்ற அனைத்தும் இலைகளாகும். பிரஜாபிதா பிரம்மா அனைவருக்கும் தந்தையாவார். இச்சமயம் பிரஜாபிதா இருக்கிறார். இவர் அமர்ந்து சூத்திரனிலிருந்து மாற்றி பிராமணன் ஆக்குகிறார். இவ்வாறு யாரும் செய்ய முடியாது. பாபாதான் உங்களை சூத்திரனிலிருந்து பிராமணனாக்கி பிறகு தேவதையாக மாற்ற படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இதுவே சகஜ ராஜயோகத்தின் படிப்பாகும். ராஜா ஜனகர் கூட நொடியில் ஜீவன் முக்தி அடைந்தார், அதாவது சொர்க்கவாசி ஆகிவிட்டார். மனிதர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. குழந்தைகளே, இப்போது ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள் என பாபா கூறுகின்றார். நீங்கள் அசரீரியாக வந்து சரீரத்தை எடுத்து நடித்தீர்கள். சரியாக 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள். பாபா உண்மையானவர், அவர் சத்தியமானதைத்தான் தெரிவிக்கிறார். ராஜ்யம் அல்லவா? ராஜயோகத்தை வேறொருவர் கற்பிக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் முள்ளிலிருந்து மலராகி கொண்டிருக்கிறீர்கள். முள் மற்றும் மலர் என்று எதை கூறுகிறோம்? இதை கூட இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது மோசமான முட்களின் உலகமாகும். நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தில் சுழன்று நரகவாசி ஆகியிருக்கிறோம். மீண்டும் உலகின் வரலாறு புவியியல் திரும்ப நடக்கும். நாம் மீண்டும் சொர்க்கவாசியாக கண்டிப்பாக மாறுவோம். கல்ப கல்பமாக நாம் மாறுகிறோம். ஒவ்வொரு நொடியும் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் ஞானத்தை புரிய வைக்க வேண்டும். இந்த லட்சுமி நாராயணன் சூரிய வம்சத்தினர். கிறிஸ்து வந்தார். அவரை ஆரம்பத்தில் மிக குறைவானவர்கள் பின்பற்றினார்கள். ராஜ்யம் கிடையாது. இப்பொழுது பாபா வந்து சத்யுக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார். சங்கம யுகத்தில் தான் ஸ்தாபனை நடக்கிறது. இதுவே உண்மையிலும் உண்மையான கும்பமேளா என்பது உங்களது புத்தியில் இருக்கிறது. ஆத்மாக்கள் பலர் இருக்கிறார்கள். பரமாத்மா ஒருவரே ஆவார். பரமாத்மா தந்தை தூய்மையாக்குவதற்காக குழந்தைகளிடம் வருகிறார். இதற்குத்தான் சங்கம யுகம் கும்பமேளா என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது உங்களுக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. தந்தை வந்து சொர்க்கவாசியாக மாற்றுகிறார். பிறகு நரகம் பழைய உலகத்தின் அழிவு நிச்சயம் நடக்க வேண்டும். கல்ப கல்பமாக விநாசம் நடக்கிறது. புதியதிலிருந்து பழையது, பழையதிலிருந்து புதியதாகிறது. இது நிச்சயம் நடக்கும். புதியது சொர்க்கம், பழையது நரகம் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது மனிதர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. தானியம் கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் நிறைய உற்பத்தி செய்வோம் என நினைக்கிறார்கள். ஆனால் குழந்தைகள் எவ்வளவு பேர் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள்? எங்கிருந்து தானியத்தை கொண்டு வருவார்கள்? இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களை பொறுத்தவரை இந்த முழு உலகமும் அழியப் போகிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகும். மனிதர்களுக்கு இந்த ஞானம் பிடிக்கிறது, ஆனால் புத்தியில் எதுவும் பதிவதில்லை. நரகத்திற்கு பிறகு சொர்க்கம் வரும் என்பது உங்களது புத்தியில் இருக்கிறது. சத்யுகத்தின் தேவி தேவதைகள் வாழ்ந்திருந்து போய்விட்டனர். இந்த லட்சுமி நாராயணன் பாரதத்தின் அதிபதியாக இருந்தனர். சித்திரங்கள் இருக்கின்றன. சத்யுகத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. இப்பொழுது தன்னை தேவதா தர்மம் என சொல்ல முடியாது. அதற்கு பதிலாக ஹிந்து என சொல்லிக் கொள்கின்றனர். நாம் இப்போது இவ்வாறு, அதாவது தேவி தேவதையாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என குழந்தைகள் அறிகிறார்கள். பாபா இந்த உடல் மூலமாக படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். இல்லையெனில் நான் உங்களை எப்படி படிக்க வைப்பேன் என்று பாபா சொல்கிறார். ஆத்மாக்களுக்குத்தான் படிப்பு சொல்லித் தருகின்றேன். ஏனென்றால் ஆத்மாவில் துரு படிந்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் உண்மையான தங்கமாக மாற வேண்டும். சத்யுகத்திலிருந்து திரேதாயுகத்திற்கு வந்தீர்கள், அதாவது வெள்ளியின் துரு பிடித்ததால் சந்திரவம்சி ஆகிறீர்கள். சத்யுகத்தில் பொன் யுகத்தில் இருந்தீர்கள். நீங்களே பிறகு கீழே இறங்குகிறீர்கள். பிறகு வளர்ச்சி அடைகிறது. இப்போது நாம் தங்கம், வெள்ளி, செம்பு, இரும்பு ஆகிய யுகங்களில் 84 பிறவி சக்கரத்தில் சுழன்று விட்டோம் என்பது புத்தியில் இருக்கிறது. பல முறை இந்த நடிப்பை நடித்திருக்கிறோம். இந்த நடிப்பிலிருந்து யாரும் விடுபட முடியாது. அவர்கள் எங்களுக்கு மோட்சம் வேண்டும் என்கிறார்கள். ஆனால் உண்மையில் உங்களுக்குத்தான் துன்பமாக இருக்க வேண்டும். நீங்கள்தான் 84 சக்கரத்தில் வந்துள்ளீர்கள். வருவது போவது என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் ஏன் விடுபட்டு விடக்கூடாது என மனிதர்கள் நினைக்கின்றனர். ஆனால் அவ்வாறு நடக்காது. நீங்கள் மோட்சத்தை பெறுவீர்கள் என குருக்கள் சொல்லிவிடுகிறார்கள். பிரம்மத்தை நினைத்தால் பிரம்மத்தில் கலந்து விடலாம் என்கிறார்கள். பாரதத்தில்தான் பல வழிமுறைகள் இருக்கின்றன. வேறு எந்த கண்டத்திலும் இவ்வாறு கிடையாது. நிறைய வழிகள் இருக்கின்றன. ஒன்று இன்னொன்று போல கிடையாது. ரித்தி சித்தி கூட நிறைய கற்கிறார்கள். சிலர் குங்குமப்பூவை வரவழைக்கிறார்கள், சிலர் வேறு ஏதேனும். இதில் மனிதர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இது ஆன்மீக ஞானமாகும். ஆன்மீக தந்தை ஆத்மாக்களாகிய நமக்கு தந்தை என நீங்கள் அறிகிறீர்கள். ஆன்மீக தந்தை ஆத்மாக்களுடன் பேசுகின்றார். சத்ய நாராயணனின் கதையை கூறுகின்றார் அல்லது அமர கதையை கூறுகின்றார். ஆன்மீக தந்தை ஆத்மாக்களாகிய நமக்கு தந்தையாவார் என்று நீங்கள் அறிகிறீர்கள். ஆன்மீக தந்தை ஆத்மாக்களுடன் பேசுகிறார். சத்ய நாராயணனின் கதையை கூறுகிறார் அல்லது அமர கதையை கூறுகிறார். இதன் மூலம் அமர உலகத்திற்கு அதிபதி ஆக்குகிறார். நரனில் இருந்து நாராயணன் ஆக்குகிறார். பிறகு சூழியை போல மாறிவிடுகிறார்கள். இப்போது வைரம் போன்ற விலைமதிப்பற்ற பிறவி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பிறகு சோழிகளுக்கு பின் சென்று ஏன் இழக்கிறீர்கள்? இந்த உலகம்தான் இன்னும் எவ்வளவு வருடம் இருக்கும்? எவ்வளவு சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன? அனைத்தும் முடிந்து போகும். மரணம் எதிரில் நிற்கிறது. பிறகு இத்தனை லட்சம் கோடியை யார் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள்? ஏன் இதை பயன்படுத்திவிடக் கூடாது? இந்த ஆன்மீக கல்லூரியை திறந்தால் மனிதர்கள் எப்போதும் ஆரோக்கியமாகவும் செல்வந்தராகவும் மகிழ்ச்சியானவராகவும் மாறிவிடுவார்கள். மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகம் இரண்டும் இணைந்ததாகும். ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சியும் இருக்கிறது. உண்மையில் யோகத்தினால் ஆயுள் அதிகரிக்கிறது. நீங்கள் எவ்வளவு ஆரோக்கியமாக மாறுகிறீர்கள்! குபேரனின் பொக்கிஷம் கிடைக்கிறது. அல்லாஹ் அலாவுதீனின் நாடகத்தை கூட காண்பிக்கிறார்கள். அல்லாஹ் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். அதில் நிறைய சுகம் இருக்கிறது என நீங்கள் அறிகிறீர்கள். பெயரே சொர்க்கமாகும். நீங்கள் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். பிறகு நீங்கள் முதன் முதலில் சுகதாமத்தில் வந்தீர்கள். பிறகு 84 பிறவிகளை எடுத்து கீழே விழுந்து விட்டீர்கள். கல்ப கல்பமாக நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு இவ்வாறு வந்து புரிய வைக்கிறேன். நீங்கள் உங்களின் பிறவிகளை பற்றி அறியவில்லை. நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். நீங்கள் 84 பிறவி எடுத்துள்ளீர்கள். இந்த உடல் பதீதமாக இருக்கிறது. ஆத்மாவும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. பாபா சரியானதைத்தான் சொல்வார். பாபா ஒருபோதும் தவறானவற்றை சொல்வது கிடையாது. அவரோ சத்தியமானவர். சத்யுகம் நிர்விகார உலகமாகும், சரியான உலகமாகும். பிறகு ராவணன் தவறானவற்றை உருவாக்குகிறது. இது பொய்யான கண்டமாகும். பொய்யான மாயை, பொய்யான உடல் என பாடுகிறார்கள். எப்படிப்பட்ட உலகம்? முழு பழைய உலகமும் பொய்யானது. சத்யுகத்தில் உண்மையான உலகம் இருந்தது. உலகம் ஒன்றுதான், இரண்டு உலகம் கிடையாது. புதியதிலிருந்து பிறகு பழையதாகிறது. புதிய கட்டடம், பழைய கட்டடத்தில் வித்தியாசம் இருக்கிறது. புதியதை உருவாக்கி தயார் செய்தால் புதியதில் சென்று விடுவோம் என நினைப்பார்கள். இங்கே கூட குழந்தைகளுக்காக புதிய கட்டடத்தை உருவாக்குகின்றார். நிறைய குழந்தைகள் வந்து போகிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு நிறைய குஷி இருக்க வேண்டும். ஞானக்கடலாகிய என்னுடைய குழந்தைகள் அனைவரும் காம சிதையில் அமர்ந்து பாவம் ஒரே அடியாக எரிந்து விட்டீர்கள் என பாபா கூறுகின்றார். இப்பொழுது மீண்டும் அவர்களை ஞான சிதையில் அமர வைக்கிறார். ஞான சிதையில் அமர வைத்து சொர்க்கத்திற்கு அதிபதியாக்குகின்றார். காமச்சிதையில் அமர்வதால் முற்றிலும் கருப்பாகிவிட்டனர். கிருஷ்ணருக்கு ஷியாம் சுந்தர் என பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இதன் பொருளை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது நீங்கள் என்னவாக இருந்து என்னவாக மாறுகிறீர்கள்? பாபா சோழியிலிருந்து வைரமாக மாற்றுகிறார் என்றால் அவ்வளவு கவனம் கொடுக்க வேண்டும். பாபாவை நினைக்க வேண்டும். நினைவினால்தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு அதிபதியாவீர்கள். நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஒன்றாவது, இந்த வைரம் போன்ற விலைமதிப்பற்ற வாழ்க்கையை சோழிகளுக்கு பின்னால் சென்று இழக்கக்கூடாது. மரணம் எதிரில் நிற்கிறது. ஆகவே தன்னுடைய அனைத்தையும் ஆன்மீக சேவையில் பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது, படிப்பு மற்றும் படிக்க வைப்பவரிடம் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். பகவான் நம்மை படிக்க வைக்க வருகின்றார் என்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். வரதானம் கேச்சிங் பவர், அதாவது பிடித்துக் கொள்ளும் சக்தி மூலமாக தனது உண்மையான சம்ஸ்காரங்களை கேட்ச் செய்து, அதாவது பிடித்துக் கொண்டு அதனை செயல்படுத்தி சக்திசாலி ஆகுக. முயற்சிக்கான முக்கிய ஆதாரம் கேச்சிங் பவர் ஆகும். எப்படி விஞ்ஞானம் முதன்மையான ஒளியை பிடித்துக் கொள்கிறதோ அவ்வாறே நீங்கள் அமைதி சக்தியினால் தனது முதன்மையான தெய்வீக சம்ஸ்காரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அதற்காக எப்போதும் நான் தேவதையாக இருந்தேன், மீண்டும் மாறிக்கொண்டிருக்கின்றேன் என்பதை நினைவில் வையுங்கள். எந்த அளவு அந்த சம்ஸ்காரங்களை பிடித்துக் கொள்வீர்களோ, அதாவது கேட்ச் செய்வீர்களோ, அந்த அளவு அதன் செயல் வடிவமாவீர்கள். 5000 ஆண்டுகளின் விஷயம் நேற்றைய விஷயமாக மிக தெளிவாக அனுபவமாக வேண்டும். தனது நினைவை அத்தகைய உயர்தரமாக தெளிவாக வைக்கும் போதே சக்திசாலி ஆவீர்கள். ஸ்லோகன்: பிராமண வாழ்வின் மூச்சே குஷிதான். உடலே போனாலும் குஷி மட்டும் போகக்கூடாது. அவ்யக்த சமிஞ்ஞை சதா ஆடாத அசையாத ஒரே சீரான மனோநிலையை அனுபவம் செய்யுங்கள். ஒரு நொடியில் முடிவெடுப்பவர்கள் ஒருவருடையவராக இருக்கக்கூடிய காரணத்தால் சதா ஒரே நிலையில் இருப்பார்கள். மாறாக யார் சிறிது சிறிதாக வியாபாரம் செய்கின்றனரோ அவர்கள் ஒன்றிற்கு பதிலாக 2 படகுகளில் கால்களை வைக்கின்றனர். அவர்கள் எப்போதும் ஏதேனும் ஒரு சிக்கல் அல்லது சஞ்சலமான நிலையில் இருக்கின்றனர். ஒரே ரசனையில் இருப்பதில்லை. ஆகவே வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் வினாடியில் செய்யுங்கள். உள்ளத்தை துண்டு துண்டாக்காதீர்கள். ஓம் சாந்தி.